இயேசு கிறிஸ்துவின் மாறாத மகத்துவ நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களை நேசிக்கிற தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார். கிருபையின் ஆண்டவர் எப்பொழுதும் அவர் உங்களை அவருடைய சட்டைகளின் கீழ் மறைத்து வைத்து காத்து நடத்துவாராக. இந்த நாளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைக்கு அன்பானவர்களை நாம் வாசிக்க வேண்டியது யாத்திரையாகமம் 33 அதிகாரம் 7 வசனம் முதல் 11 வசனம் வரை. யாத்திரையாகமம் 33 7 11 வரையில் அன்பானவர்களை இந்த இடத்தில் நாம் வாசிக்கிறோம். மோசே ஒரு விசேஷித்த ஒரு கூடாரம் வைத்திருந்தார். அந்த கூடாரத்தின் பெயர் ஆசாரிப்பு கூடாரம். 7 வசனத்தை வாசிக்கிறேன். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசாரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். சரி, பாருங்க, மோசே இந்த இடத்தில் தேவனை சந்திக்கிற இடம் இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் தான். கடவுள் மோசேயை சந்திக்கிறவராக இருக்கிறார், மோசே தேவனை சந்திக்கிறவராக இருக்கிறார். இருவரும் முகமுகமாக பேசிக் கொள்வார்கள் என்று வேதம் நமக்கு குறிப்பிடுகிறது. இந்த கூடாரத்தை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டான் என்று இருக்கிறது. அப்போ பாளையம் என்றால் இந்த ஜனங்கள் வாழ்கிற இடம், இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்கிற இடம். இந்த கூடாரமானது அந்த இடத்திலிருந்து தூரத்தில் போடப்படும் என்று வேதம் நமக்கு விளக்குகிறது. அன்பானவர்களே, அநேக வேளையில் கூட்டத்திலே இருந்து நாம் விலகி நாள்தான் தெய்வனை சந்திக்க முடியும். கூட்டத்தின் மத்தியிலே சந்திப்பது தவறு கிடையாது. ஆனால் தனிப்பட்ட முறையில் அன்பானவர்களே, நமக்கு ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆசாரிப்பு கூடாரம் இருக்க வேண்டும். நாம் தனியாக தனிப்பட்ட முறையில் தெய்வனோடு நம்முடைய நேரத்தை செலவழிக்கிற நேரம். உங்கள் குடும்பத்தோடு கடவுளிடம் செலவழிப்பது நல்லது. சபையாராக ஒன்று சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமைகளில், சனிக்கிழமைகளில், வெள்ளிக்கிழமைகளில் அல்லாவிட்டால் மற்ற நாட்களில் தெய்வனை ஆராதிப்பது, தெய்வனை சந்திப்பது நல்லது. ஆனால் இதுக்கு மேலாக அன்பானவர்களே, தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் தனித்தனி நபராக தெய்வனை நாம் சந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகையினால உங்களுக்கும் எனக்கும் ஒரு தனிப்பட்ட ஆசாரிப்பு கூடாரம் தேவை. பாருங்க, அந்த வசனத்தை 2 பகுதியை பாருங்களேன். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். இது மோசே கட்டின இந்த கூடாரம். இந்த இடத்தில் மோசே தேவனை சந்திக்கிறாரு. மோசே மட்டுமல்ல, கர்த்தரை தேடுகிறவர்களும் அந்த இடத்தில் போய் தேவனை சந்திக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியது, உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட நேரமும் இடமும் இருக்க வேண்டும் இல்லையா? இதை நாம் கட்டுப்பாடாக பின்பற்றாவிட்டால் நாளடைவில் நமக்கு நேரமும் இடமும் இருக்காமல் போய்விடும். விளங்குதா நான் சொல்லுகிறது? நான் எப்பயும் ஜெபம் பண்ணுவேன், எல்லா வேளையிலும் ஜெபம் பண்ணுவேன், இப்படி சொல்லுகிறவர்கள் அநேக வேளையில எல்லா வேளையிலும் ஜெபிப்பது கிடையாது. ஆகையினால ஒரு தனிப்பட்ட குறிப்பிட்ட நேரம் இருக்க வேண்டும். அதாவது ஜனங்களுக்கு விலகி தூரத்தில் சென்று தனியாக தெய்வனை சந்திக்கிற இடம். இது உங்களுடைய பெட்ரூமாக இருக்கலாம், அறையாக இருக்கலாம், உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கலாம், அல்லாவிட்டால் ஏதாவது ஒரு இடம். அன்பாடவர்களை, வேதாகமத்தை வாசித்து தெய்வனை அறிந்து கொண்டு தெய்வனோடு உறவாடுகிற ஒரு நேரம் இந்த நேரமாக இருக்க வேண்டும். 9 வசனத்தை வாசித்துட்டு முடிப்போம். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடே பேசினார். சரிங்களா? நாம் இப்படி நேரத்தை ஒதுக்கி, இடத்தை ஒதுக்கி ஆண்டவருக்கென்று இந்த முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னை சந்திப்பதற்கு வந்திருக்கிறான், நான் போக வேண்டும், நான் சந்திக்க வேண்டும் என்று ஒரு அப்பாயின்மெண்ட், ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட முன்குறித்தப்பட்ட நேரம் இது. ஆகையினால அன்பானவர்களே, உங்களுக்கென்று ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்துக் கொள்ளுங்கள். ஒரு தனிப்பட்ட இடம் தெய்வனோடு சந்தித்து அவரோடு சம்பாஷிப்பதற்கு. கர்த்தரும் அதை விரும்புகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.